உதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை கைக்குறிச்சி அரசு மாதிரி பள்ளி மாணவர்கள் மற்றும் மாவட்ட சட்ட பணிகள் ஆணையத்தின் செயலாளர் மற்றும் மூத்த சிவில் நீதிபதியுமான மாண்பமை இ ராஜேந்திர கண்ணன் அவர்கள் மற்றும் புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள் இணைந்து சட்டங்களும் அதன் விதிமுறைகளும் என்ற தலைப்பில் நீதிபதி மாணவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி தொகுப்பு பகுதி ஒன்றை சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு நமது பண்பலையில் அனைவரும் கேட்டு மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியை தற்போது நமது பண்பலையில் கேட்கலாம்.
பள்ளி கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய படிப்பு காலங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் படிப்பு மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை நமக்கு வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் நிறைய இடங்களில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக செய்துகிட்ருக்காங்க. இப்போ அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட அரசு மாதிரி பள்ளி வந்து கைக்குறிச்சியில் இருக்குது. அந்த மாணவர்கள் வந்து நாங்கள் படிப்பு மட்டும் இல்லை, இப்போ உள்ள காலகட்டத்தில் சட்டங்களையும் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வகையில் நம்மளோட புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்திற்கு வந்திருக்காங்க. இப்போ இதன் சம்பந்தமாக அவங்களுக்கு கொஸ்டின்லாம் கேட்கலாம், சரி இதற்கு விளக்கம் யார் கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் இங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கப்போ நம்மளுடைய மாண்புமிகு புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தோட செயலர் அதோட வழக்கறிஞர்களும் இதை பற்றி தெளிவான வகையில் விரிவாக சொல்ல இருக்காங்க. இதோட உரையாடலை நாமளும் இப்போ கேட்கலாமே. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தோட செயலர் வந்து இதை பற்றி விரிவான வகையில் முதல் தகவலாக ஆரம்பிக்கிறாங்க. ஐயா வணக்கம். ஐயா
வணக்கம். ஐயா புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். தேசிய சட்டப்பணிகள் ஆணையம் புதுடில்லி மற்றும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணையம் இணைந்து அறிவுறுத்தியபடி புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சட்டப்பணிகள் ஆணைய தலைவரும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதியுமாகிய திருமதி சுபத்ரா தேவி அம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்றைய தினம் மாணவர்களுக்கு சட்ட விழிப்புணர்வினை ஏற்படுத்துவது தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்ட மாதிரி பள்ளியினுடைய கைக்குறிச்சியில் அமைந்திருக்கிறது. அந்த பள்ளியினுடைய மாணவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தினுடைய பட்டியல் வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய திருமதி பாண்டிச்செல்வி அவர்களும் புதுக்கோட்டை மாவட்ட லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய குற்ற வழக்கு எதிர்வாத சட்ட உதவி அமைப்பினுடைய உதவி சட்ட அதிகாரி திருமதி யசோதா அவர்களும் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் மாதிரி பள்ளியில் படிப்பவர்கள் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக அவர்கள் எழுப்பியிருக்கும் கேள்விகளே அதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது. மிகவும் அறிவுபூர்வமான கேள்விகளை மாணவர்கள் உங்களுக்காக நீங்கள் அனைவரும் சட்ட விழிப்புணர்வு பெறும் வகையில் தொகுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடுக்கும் வினாக்களுக்கு நாங்கள் பதிலளிக்கவிருக்கிறோம். நேயர்கள் இந்த சட்ட விழிப்புணர்வு நிகழ்வினை கேட்டு பயனடையுமாறு அன்புடன் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.
ஒரு குழந்தைக்கு குழந்தை திருமணம் செய்து வைக்கும் பெற்றோருக்கு என்ன தண்டனை மேம் வழங்கப்படுது?
ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை திருமணம் செய்து வைப்பவருக்கு, அதாவது அதனை நடத்துபவருக்கு அல்லது நடத்த ஊக்குவிப்பவருக்கு 2 ஆண்டுகள் வரை கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. இதே அவங்க பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அபராதம் மட்டும் விதிக்கப்படுகிறது.
இந்த விஷயத்துல நீங்க பெற்றோர்களுக்கு கேள்வி கேட்டிருக்கீங்க. மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்யாணத்தை ஊக்குவிக்கிறவங்க, கல்யாணத்தை நடத்தி வைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு 2 வருஷம் தண்டனை சொல்லி, அந்த யாராக இருந்தாலும் கூட பெற்றோர்களும் அடக்கம். அதனால் பெற்றோர்களுக்குன்னு தனித்து வந்து பார்க்கணும்ல, எல்லாருமே கல்யாணத்தை நடத்துகிற யாருனாலும் அவங்களுக்கு வந்து தண்டனை சமமான தண்டனை தான். நீங்கள் சாதாரண மெய்க்காவல் சிறை தண்டனைக்கும் கடுங்காவல் தண்டனைக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து கடுங்காவல் சிறை தண்டனை 2 ஆண்டுகளுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடுங்காவல் தண்டனைனா சிறை அதிகாரிகள் அந்த தண்டனையை நிறைவேற்றும் போது கடுமையான பயிற்சிகள், அதாவது உடல் உழைப்பின் மூலமாக செய்யக்கூடிய அந்த தண்டனைகளை கொடுக்கிறார்கள். அதான் அதோட அர்த்தம்.
இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சைல்டு மேரேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சைல்டு மேரேஜ் அப்படின்னா எதை வந்து சைல்டு மேரேஜ்னு சொல்லுவோம் அப்படின்னா, பெண்ணாக இருந்தால் 18 வயதுக்கு கீழே இருக்கணும், ஆணாக இருந்தால் 21 வயதுக்கு கீழே இருக்கணும். அதாவது திருமணத்தில் இருக்கக்கூடிய 2 தரப்பினர்களில் யாராவது ஒருத்தர் வந்து மைனராக இருக்கிறாங்க அப்படின்னாக்க, யாராவது ஒருத்தர், அது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் வந்து மைனராக இருந்தாலே அதை வந்து குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
இதில் குழந்தைன்னு யாரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 18 வயது பூர்த்தி அடையாத ஒவ்வொரு நபரும் குழந்தை தான். 18 வயசு எப்போ பூர்த்தி அடையும்? 17 வருஷம், 11 மாதம், 29 நாள், நைட்டு 12 மணி ஆனால் 12 மணி அடித்த உடனே வருஷம் மறந்துருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி 11:59 வரைக்கும் உள்ள ஒரு நபர், அதற்கு கீழ் உள்ள நபர், அதாவது நம்ம கடிகாரத்தில் கிளாக் வந்து 12 போய் டச் பண்ணும்போது நெக்ஸ்ட் இயர் பறந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, அந்த 18 வயது பூர்த்தி அடைந்ததாக கருத்தில் கொள்ள வேண்டும். அதுதான் 18 வயது நிறைவடையாத நபர் தான் குழந்தை என்று அழைக்கப்படுகிறார். அந்த நபருக்கு செய்யப்படும் திருமணம் தான் குழந்தை திருமணம். இதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.
உச்ச நீதிமன்றத்தினை போன்று மாவட்ட நீதிமன்றமும் தானாக முன்வந்து வழக்குகளை விசாரணை செய்யலாமா?
தாராளமாக செய்ய முடியும். குற்றம் தொடர்பாக காவல்துறையினரோட அறிவிப்பின் மூலமாக, இல்லைனாக்க சம்பந்தப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில், இல்லை அப்படின்னாக்க ஒரு குற்றம் தொடர்பாக ஒரு நீதிமன்றமே அவங்களுடைய அறிவுக்கு தெரிய வரும் பொழுது சுயமோட்டோவா தன்னிச்சையாக அவங்க வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கலாம். சிஆர்பிசியில் பிரிவு 190, BNSSல 210 அந்த பிரிவில் சொல்லியிருப்பாங்க. அதில் என்னன்னாக்க நான் சொன்ன அந்த விஷயங்கள் தான், காவல் அறிக்கை புகாரின் அடிப்படை நீதிமன்றமே தன்னிச்சையாக எடுத்து இந்த விசாரணையை நடைமுறைக்கு கொண்டு வரலாம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நீங்கள் கூட கேட்டிங்க இல்லையா, சைல்டு மேரேஜ் ஆக்ட் சம்மந்தமாக ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்க இல்லையா, இந்த சைல்டு மேரேஜ் நடக்கக்கூடிய சம்மந்தமாக ஏதாவது தகவல் கிடைச்சா கூட கோர்ட்டே அது சம்மந்தமாக அவங்களுடைய கவனத்துக்கு எடுத்துப்பட்டு இந்த குழந்தை திருமண தடுப்பு அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க மூலமாக அந்த இடத்த விசாரணை செஞ்சு ரிப்போர்ட்டை கேட்டு வாங்கி நடவடிக்கை எடுக்கலாம்.
மேடம் சொன்னாங்க, அதாவது குற்றவியல் நீதித்துறை நடுவர் அவரோட புலனுக்கு எட்டக்கூடிய தகவல்களை பொறுத்தவரையில், புகாரை பொறுத்தவரையில், அல்லது புலனுக்கு எட்டக்கூடிய குற்ற செயல் தொடர்பான அந்த தகவல்களை பொறுத்த வரைக்கும் ஷூமோட்டோ ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு, உள்ளார்ந்த அதிகாரம் அவர்களிடமே இருக்குது. குற்றவியல் நீதித்துறை நடுவரே அந்த குற்ற செயல் குறித்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை எந்த நபரையும் பணிக்க முடியும். காவல் அதிகாரியையும் வந்து விசாரணை நடத்த சொல்லி பணிக்கலாம், காவல் அதிகாரி தவிர்த்து வேறு துறையைச் சார்ந்த நபர்களையும் விசாரித்து ஒரு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பணிக்க முடியும். அது மாதிரி அறிக்கை கொடுத்து அந்த அறிக்கையின் அடிப்படையில் குற்றச்சாட்டு வணைந்து குற்ற விசாரணை நடவடிக்கை துவங்கி தண்டன நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். இது வந்து குற்றவியல் நீதித்துறைக்கு நடுவருக்குரிய உள்ளார்ந்த அதிகாரத்தில் அடங்குகிறது. இப்படி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ற சொல்லக்கூடிய குற்றவியல் நீதித்துறை நடுவர் தன்னுடைய நடவடிக்கை எடுக்கிறார். மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்களை பொறுத்தவரையில் மனித உரிமை நீதிமன்றம் என்பதே ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள்தான் மனித உரிமை நீதிமன்றமாக செயல்படுகிறார்கள். அவர்களின் புலனுக்கு எட்டக்கூடிய இது போன்ற புகார்கள் தகவல்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் நினைத்தால் சட்டப்படி சரியான நபர் என்று கருதும் எந்த அதிகாரம் படைத்த அதிகாரியையும் பணித்து விசாரித்து உத்தரவிட சொல்லலாம், இல்லை குறிப்பிட்ட கடமையை செய்யுமாறு பணிக்கலாம், காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட முடியும். அதையும் தாண்டி சட்டப்பணிகள் ஆணையம் என்று சொல்லக்கூடிய மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்திற்கு பணித்து சட்டப்பணிகள் ஆணையத்தின் மூலமாகவும் விசாரணை நடத்தி அது போன்ற விதிமீறல்கள் இருக்கிறதா, மனித உரிமை மீறல் இருக்கிறதா, சட்ட மீறல் இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து அதற்கேற்றவாறு தகுந்த சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் அந்த மாவட்டத்தில் உள்ள அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் அல்லது ஜூரிஸ்டிக்ஷனல் ஜட்ஜ் என்று சொல்லக்கூடிய நீதிபதிகளுக்கு தகுந்த உத்தரவினை பிறப்பித்து இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று உத்தரவிடலாம். இதுவும் ஷூமோட்டோ ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வகைப்பாட்டிற்குள் அடங்குகிறது. இந்த ஷூமோட்டோ ஆக்ஷன் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பார்ப்பட்டு, அதாவது நம்ம நாட்டில் வந்து கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ் என்று மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தையும் மாண்புமிகு உயர் நீதிமன்றங்களையும் சொல்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நியமிக்கப்பட்ட நீதிமன்றங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழிவகைகளை செயல்படுத்தக்கூடிய நீதிமன்றங்கள் மாண்புமிகு உச்ச நீதிமன்றமும் மாண்புமிகு உயர் நீதிமன்றமும் ஆகும். அந்த நீதிமன்றங்களுக்கு உள்ளார்ந்த அதிகாரத்திலேயே ஷூமோட்டோ ஆக்ஷன் இருக்கிறது. அதையும் தாண்டித்தான் நாங்கள் தற்போது குறிப்பிட்ட இந்த நடவடிக்கைகளை செய்வதற்கு குற்ற விசாரணை நடைமுறை சட்டத்திலும் மனித உரிமைகள் தொடர்பான சட்டங்களிலும் வகைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றங்களும் செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த உபரத்தை உங்களுக்கு தகவலுக்காக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
வணக்கம் ஐயா, என்னோட பேர் ரே அருள், நான் 11th ஹுமானிட்டிஸ் குரூப்பில் படிக்கிறேன். என்னோட க்வெஸ்சன் என்னென்னா, போக்சோ அப்படிங்கிற சட்டம் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பையும் நல்லதையும் தான் தருது, ஆனால் அதை ஒரு டூலாக பயன்படுத்தி ஆண்களை வந்து அந்த போக்சோ சட்டம் மூலமாக தப்பான குற்றச்சாட்டு பண்ணால் அதிலிருந்து அந்த நிரபராதி எப்படி தப்பிக்க முடியும்? அது வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக தானே இருக்குது அந்த போக்சோ சட்டம். அதான் என்னோடய கேள்வி.
போக்சோ ஆக்டில் செக்ஷன் 22 படி பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஃபைன் போடலாம், 6 மந்த்ஸ் வரைக்கும் சிறை தண்டனையும் கொடுக்கலாம். இதே வந்து ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து ஒரு சைல்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எகென்ஸ்டாக ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதே ஒருத்தவங்க அடல்ட் மெம்பராக இருக்கிறாங்க, பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்னா வாலண்டரியாக, அதாவது வேணும்னே அவங்க தெரிஞ்சே இந்த மாதிரி ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் குட் ஃபெய்த்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொடுத்துருந்தாங்கன்னா எடுக்க முடியாது. ஒரு குட் ஃபெய்த்து தான் உங்களுக்கு ஒரு குழந்தை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு நம்பி ஒரு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அது நிறுவனம் பண்ணும்போது அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதுவே அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபரை அந்த அக்யூஸ்டு பர்சனை வந்து வேணும்னே மாட்ட வைக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஃபைன் போடலாம், 6 மந்த்ஸ் வரைக்கும் சிறை தண்டனையும் அவங்களுக்கு விதிக்க முடியும்.
என்ன விதமான இதில் வந்து ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? ஒன்று, ஒரு நபரை இழிவுபடுத்தணும், ஹியூமிலியேட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டார்ட், அதாவது பணத்தை பறிக்கிறதுக்காக வந்து பேரம் பேசுறதுக்காக மிரட்டி இந்த கேஸை போட்டு, ஏய் நீ எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தனா கேஸை வாபஸ் வாங்குவேன், இல்லாட்டி நீ ஜெயிலுக்கு போய் 20 வருஷம் உள்ள கிடப்பேன் அப்படின்னு மிரட்டுறது. வேறு காரணங்களுக்காக நீ இந்த இடத்த என் பேருக்கு பகிர்ந்து கொடுத்துரு, இல்லாட்டி இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு உள்ளே போயிடுவேன்னு சொல்லி மிரட்டுறது. அது இன்னொன்று, ரொம்ப சொசைட்டியில் ஃபேமஸான ஆளாக இருக்கிற அவனை எப்படியா கேவலப்படுத்தணும். தொழில் போட்டி இருக்கும், இல்லை அரசியல்லையோ வேறு பதவிகள் சார்ந்தோ வந்து அந்த நபர் பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கிறாரு, எலெக்ஷனில் வந்து அவருக்கு எதிராக கண்டக்ட் பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அவதூற பரப்பி விடணும்னா இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகிட்ட இவர் இந்த மாதிரி குழந்தைகிட்ட இப்படி பண்ணிட்டார் வச்சுட்டார் அப்படின்னு சொல்லி டிஃபமேட்ரியா, அதாவது அவதூறு பரப்பக்கூடிய விதத்தில் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தான். இதெல்லாமே ஃபால்ஸ், நீங்கள் கேட்டால் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்ற கேப்ஷனுக்குள்ள வருது, வகைப்பாட்டிற்குள் வருகிறது. அதுக்கெல்லாமே மேடம் சொன்ன மாதிரி பனிஷ்மெண்ட் செக்ஷன் 22(1) ஆஃப் த போக்சோ ஆக்டில் உள்ளபடி வந்து தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது.
ஹெல்மெட் போடுறோம் அப்படிங்கிற ரூல் வந்து எல்லாருக்கும் சமமானது தான். ஆனால் இந்த சரியாக கண்ணு தெரியாதவங்க, கொஞ்சம் காது கம்மியாக கேட்குறவங்களுக்கெல்லாம் அந்த ஹெல்மெட்டுங்கிறது ஒரு ஒத்ததாக இருக்குமா? அது எப்படி அவங்களுக்கு சரியாக வராது? இல்லை இப்போ வண்டி ஓட்டும் போது அதன் மூலமாக ஏதாச்சும் விபத்து ஏற்படாமல், அது எப்படி?
ஓகே, பொதுவாக வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கணும்னா சில கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். அது எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியணும், காது கேட்கணும், நுகர்ச்சி திறன் இருக்கணும், இவங்களுக்கெல்லாம் தான் வந்து லைசன்ஸ் வந்து கொடுக்கணும். எனவே நீங்கள் கேட்ட கேள்வி வந்து என்னன்னு பார்த்தோன்னா காது கேட்காதவங்க வந்து வண்டி ஓட்டலாமான்னு கேட்டீங்க. ஸோ அவங்க வந்து லைசன்ஸ் வாங்குறதுக்கே அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது. ஸோ அவங்க வந்து வண்டி வந்து ஓட்டக்கூடாது, பின்னாடி வேணால் உட்காந்துட்டு போகலாம், அதுக்கான உரிமையும் அவங்களுக்கு இல்லை.
இப்போ ரோட்டில் போகிற வண்டிகளை காவல்துறை அதிகாரிகள் வந்து ஹெல்மெட் போடலை சொல்லி பிடிச்சாங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக வேடிக்கையாக பதில் சொல்கிறாங்க. சார், டயர் சைல் போயிடும் சார், எனக்கு தலை வேர்த்துடும் சார், ஹெல்மெட் போட்டால் சளி பிடிச்சிடும் சார், ஹெல்த் அஃபெக்ட் ஆகிரும் சார், அதனால தான் ஹெல்மெட் போடலை சார்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு விதம். ஒரு நபருக்கு காது கேட்குதான், ஹெல்மெட் போட்டால் காது கேட்க மாட்டேங்குதான், அப்போ என்ன அர்த்தம்? இது அரைகுறை செவித்திறன் உள்ள நபர்னு அர்த்தம். இது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் அர்த்தம். செவித்திறனே இவர் ஹெல்மெட் போடுறதுனால காது கேட்க மாட்டேங்குதுன்னா ஹெல்மெட் தயாரிக்கிறவங்க எல்லா ஹெல்மெட்டுமே வந்து மாட்டினவுடனே காது கேட்காமல் போயிருன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கும். அது அப்படி கிடையாது. ஹெல்மெட்டை வந்து பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி தரமான ஹெல்மெட்டுகளை வந்து தலைக்கவசங்களை வந்து தயாரித்து கொடுக்குறாங்க. ஹெல்மெட் போட்டால் கண்டிப்பாக எல்லோரும் காது கேட்கும். ஒரு நபர், நீங்கள் சொன்ன உதாரணத்தில் உள்ள அந்த நபர் வந்து ஹெல்மெட் போட்டவுடனே காது கேட்கலைன்னா அவருக்கு அரைகுறை செவித்திறன் இருக்குன்னு அர்த்தம். காது தெளிவாக கேட்கலன்னு அர்த்தம். காது கேட்காத ஒரு ஆள் வண்டி ஓட்டக்கூடாது. அவருக்கு வந்து அந்த இருசக்கர வாகனத்தையோ இருசக்கர வாகனத்தை ஓட்டக்கூடிய தகுதி இழந்து விடுகிறார். ஓட்டுநர் உரிமத்தை அவருக்கு ரத்து செய்ய வேண்டும், அல்லது அது போன்ற அரைகுறை செவித்திறன் கொண்ட நபர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்கக்கூடாது. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் சொன்ன உதாரணத்தில் உள்ள அந்த நபருக்கு ஹெல்மெட் மாட்டினதுனால காது அடைச்சி போயிருதுன்னா அந்த நபர் வண்டி ஓட்டுறதுக்கு தகுதியற்ற நபர். அவர் இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடாது, அவருக்கு ஓட்டுநர் உரிமம் கொடுக்கக்கூடாது, கொடுத்தாலும் அந்த உரிமம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய பதில்.
சார், அவங்க லைசன்ஸ் வாங்கும்போது அவங்களுக்கான உடற்தகுதி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே பிற்காலத்தில் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்களோட செவித்திறன் வந்து குறைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு அப்போதைக்கு எந்த மாதிரியான ஒரு அவருக்கு அப்போதே எந்த மாதிரியான ஒரு இருசக்கர வாகனம் ஓட்டும்போது என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்?
மிக அழகான கேள்வி கேட்டிருக்கிறீங்க, ரொம்ப நுட்பமான கேள்வி தான் இது. நீங்கள் சொன்ன இந்த உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நபர் லைசன்ஸ் வாங்கும்போது அவருக்கு ஃபுல் குவாலிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய முழு தகுதி இருந்திருக்குது, அதனால் லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, உரிமம் கொடுத்துருக்குறாங்க. ஓட்டுநர் உரிமங்களை பொறுத்தவரையில் அந்த அதனை வழங்கக்கூடிய அந்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட கால இடைவெளிகளுக்குள் அந்த நபரினுடைய தகுதியை மீண்டும் பரிசோதித்து பீரியாடிக்கலாக அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ரினியூவல் என்று சொல்லக்கூடிய அந்த புதுப்பிப்பு நடவடிக்கை நடக்கிறது. அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த புதுப்பிப்பு நடவடிக்கை வரும்போது கண்டுபிடிச்சி அவருக்கு வந்து அந்த தகுதிக்கு ஏற்றவாறு அவருக்கு லைசன்ஸ் கொடுக்கலாமா, எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க. ஒன்று, இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வேறு எந்த விபத்துக்களையுமே சந்திக்காமல் ஒரு பாட்டுக்கு வண்டியை ஓட்டிகிட்ருக்கார், யாருக்குமே எதுவுமே தெரிலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை அந்த நபர் வந்து காது கேட்காமல் போய் எங்கே மோதி விபத்தை ஏற்படுத்துகிறாரு, இல்லை இவர் கொண்டு போய் இவர் வேறு வாகனங்கள் உள்ள இவரோட வாகனங்களை உள்ளே விட்டுறாரு, விபத்துக்கு காரணமாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக அவரோட லைசன்ஸை வந்து ஒவ்வொரு வாகன விபத்து நடக்கும் போதும் அந்த நபரினுடைய ஓட்டுநர் உரிமம் பரிசோதிக்கப்படுகிறது, அந்த நபரினுடைய தகுதி பரிசோதிக்கப்படுகிறது, உடல் ரீதியாக கிளினிக்கலி அவங்கள வந்து எக்ஸாமினேஷன் பண்ணி அவங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் இருக்குதான்றதை செக் பண்ணுறாங்க. அந்த வழக்கினை பதிவு செய்யும் காவல் அதிகாரி அதனை செய்கிறார், அல்லது அது சம்பந்தமான அந்த ஆவணங்கள் பரிசோதனைக்காக உறுதிப்படுத்தலுக்காக ஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய ரீஜினல் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கு அனுப்பப்படுகிறது. அவர்கள் அந்த நபரை அது போன்ற தருணங்களில், விபத்து ஏற்படும் தருணங்களில் பரிசோதனைக்கு உட்படுத்துகிறார்கள். அந்த தருணங்களில் இந்த உரிமத்தை ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது அவர் பூர்ணமாக குணமடைந்த பின்பு அதனுடைய நீட்சி அதாவது புதுப்பித்து கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. விஷயம் என்னன்னா, அது லைசன்ஸ் வாங்கின பிறகு இடைப்பட்ட காலத்தில் விபத்தை சந்திச்சு அவருக்கு அந்த தகுதி குறைபாடு வந்துருச்சுன்னா அவர் கண்டிப்பாக லைசன்ஸை கேன்சல் பண்ணி தான் ஆகணும். முழு தகுதி வந்தால் மட்டும்தான் லைசன்ஸ், வேலிடு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்க முடியும். வேலிடு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாத ஒரு நபர் அந்த வாகனத்தை ஓட்டவே முடியாது. அது சட்டப்படி தவறான ஒரு செயல். அதனால் தகுதி குறைபாடு வந்துருச்சுன்னா அவரே வண்டி ஓட்டுறேன்னு பாட்டிக்கலாம்.
வணக்கம் ஐயா, என்னோட பேர் ஜே நிதிஷா, நான் 10ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். என்னோட கொஷின் என்ன அப்படின்னா, நீதி பேராணை அப்படின்னா என்ன ஐயா?
நீதி பேராணை அப்படிங்கிறது ஒருத்தவரோட அடிப்படை உரிமை மீறப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 32 படி உச்ச நீதிமன்றத்திற்கும், சரத்து 226 படி நமது உயர்நீதிமன்றத்திற்கும் வழக்கு வந்து தாக்கல் செய்யலாம். அதில் மொத்தம் 5 விதமான நீதி பேராணைகள் இருக்குது. அதில் ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, உரிமை வினவும் நீதி பேராணை, தடைமாற்று நீதி பேராணை அப்படின்னு 5 டைப்ஸ் இருக்குது.
மேடம் சொன்னாங்க அடிப்படை உரிமைன்னு சொன்னாங்க. அடிப்படை உரிமை எதில் சொல்லியிருக்கு? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொரு குடிமகனினுடைய உரிமைகளை அடிப்படை உரிமைகள் என்று வரையறுத்து சொல்லியிருக்கிறது. அந்த உரிமைகளை நீதிமன்றங்கள் மூலமாக கோரி பெறும் உரிமை தான் இந்த சட்ட சரத்துக்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ரைட் டு சீக் கான்ஸ்டிடியூஷனல் ரெமடி என்று சொல்வார்கள். அரசியலமைப்பு வழங்கிய உரிமைகளை கோரி பெறக்கூடிய உரிமை, நீதிமன்றத்தின் மூலம் கோரி பெறக்கூடிய உரிமை தான் அடிப்படை உரிமை, அரசியலமைப்பு சார்ந்த உரிமை. இது வந்து அது சம்பந்தமாக தாக்கல் செய்யப்படும் வழக்குகள். மேடம் சொன்ன மாதிரி மாண்புமிகு உயர்நீதிமன்றங்களில் அரசியலமைப்பு சட்டம் சரத் 226 கீழும், மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றத்தில் சரத்து 32 கீழும் தாக்கல் செய்யப்படுகிறது. அவ்வாறு தாக்கல் செய்யப்படும் வழக்கிற்கு பெயர் நீதி பேராணை மனு, ரிட் பெட்டிஷன் என்று சொல்வார்கள். அதன் வகைப்பாடுகளை தான் மேடம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவு உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்று ஒரு வினா எழுப்பப்பட்ட போது, இந்த அரசியலமைப்பு சட்டம் வழிவகுத்து கொடுத்துள்ள அடிப்படை உரிமை, அடிப்படை கடமைகள் தொடர்பான அந்த உரிமைகளை கோரி பெறும் உரிமை இருக்கிறதே, சரத்து 32 கீழும் மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கும், சரத்து 226 கீழ் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மாண்புமிகு உயர்நீதிமன்றங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள அந்த அதிகாரம் தான் மிகச் சிறப்பான சரத்து என்று தெரிவித்திருக்கிறார். எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டம் தந்த உரிமைகளில் மிகச்சிறந்த உரிமையாக இது கருதப்படுகிறது.
அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை என்றால் என்ன?
முந்தைய வினாவிற்கான விடைதான் இதற்கும்.
ஆவண கேட்பு பேராணை என்றால் என்ன?
முந்தைய வினாவிற்கு நம்ம மேடம் வந்து பதில் சொல்லும் போது கைண்ட்ஸ் ஆஃப் ரிட்ஸ், அதாவது நீதி பேராணை மனுக்களின் வகைகளை சொன்னாங்க. அதில் ஒன் ஆஃப் த கைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை தான் ரிட் ஆஃப் செர்ஷியோரெரி என்று சொல்லக்கூடிய ஆவண கேட்பு நீதி பேராணை என்று பொருள். இது என்னன்னா, சட்டப்படி உத்தரவு அல்லது ஆணை பிறப்பிக்கத்தக்க அதிகாரம் கொண்ட ஒரு அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணையம், குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டி, அதாவது பகுதி நீதிமுறை அதிகார வரம்பினை செயல்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்த ஒரு அதிகாரி, நீதிமன்றங்கள் இவைகள் பிறப்பிக்கக்கூடிய, அதாவது நீதிமன்றங்கள் என்று சொல்வது கீழ்நிலையில் உள்ள நீதிமன்றங்கள், இவைகள் பிறப்பித்த உத்தரவுகள், தீர்ப்புகள், ஆணைகள் தொடர்பான ஆவணங்களை வரவழைப்பதற்கு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரம்தான் இந்த நீதி பாராயணையில் அடக்கம். மாண்புமிகு உயர்நீதிமன்றங்கள், நான் மேலே குறிப்பிட்ட அந்த அமைப்புகள் பிறப்பித்த உத்தரவுகள், தீர்ப்புகள், ஆணைகள் ஆகியவற்றை, அது தொடர்பான ஆவணங்களை வரவழைத்து அவற்றை மறு ஆய்வு செய்வதற்கும் அதன் செல்லும் தன்மையை ஆய்வு செய்வதற்கும் உரிய நடைமுறை தான் இது.
வணக்கம் ஐயா, என் பேர் மூத்துவின்ஸ்டி, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் கேள்வி என்னன்னா, மனித உரிமைகள் என்றால் என்ன?
உங்கள் கேள்விகளே பதில் அடங்கியிருக்கு. மனிதனின் உரிமை, மனித உரிமை, அந்த உரிமை எந்த சட்டம் கொடுக்குது? நம்ம நாட்டில் இருக்கிற சட்டங்களே மிக உயர்ந்த சட்டம், தலையாய சட்டம், மனிதனின் முதுகெலும்புக்கு நிகரானது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை உரிமைகள் என்ற உரிமைகளை வழங்கியிருக்கிறது, வரையறுத்து வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது அந்த மனிதனின் உரிமைகள் மீறப்படுகிறது என்ற அர்த்தம். நம்ம முந்தின வினாக்களுக்கு சொன்ன அந்த பதில் தான், விடைதான், அதுதான் இதுவுமே. மனித உரிமை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு இந்திய குடிமகனுக்கு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள்.
பெண்கள் பாதுகாப்பாக இருக்க அவசர உதவி எண் பற்றி விளக்கவும்.
WHEL அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உமன் ஹெல்ப்லைன் சொல்லுவாங்க. 181 இந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவும் வகையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. இது இந்திய அரசாங்கத்தினால உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இதை உமன் ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணோன்னா யாருக்கெல்லாம் போகும்னு பார்த்தோம்னா, போலீஸ்க்கு, ஓஎஸ்சின்னு சொல்லுவாங்க, ஒன் ஸ்டாப் சென்டர், இவங்களுக்கும் போகும். இப்போ இது எங்கெல்லாம் வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, தனிப்பட்ட முறையிலையும் பொது இடத்துலையும் பெண்களுக்கு எதிராக ஆபத்து வரும்போது இந்த 181 நம்பரை வந்து அழைக்கலாம்.
அவசர போலீஸ் 100, ஆம்புலன்ஸ் 108, 181 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறவங்க? 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தை நான் சொன்னாலே 18 வயசு மேஜர். பெண்ணுன்றது யார்? 18 வயது நிறைவடைந்த நபரை பெண்ணுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. 18 கூட ஒரு 1 திருப்பி போட்டுக்கோங்க, 181 வந்துருச்சா? இப்போது மேடம் வந்து ஓஎஸ்சின்னு சொன்னாங்க, ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லி சொன்னாங்க. ஒன் ஸ்டாப் சென்டர் என்ற அமைப்பு வந்து என்னென்னா, ஒவ்வொரு இப்போ நான் சொன்னேன்னே, ஆம்புலன்ஸு, போலீஸு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, இந்த சமூக நலத்துறை, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒருங்கிணைக்கிறது, இன்டகிரேட்டட் டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த துறைகளெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரே டைமில் ஒரு பெண்ணுக்கு உரிய பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உதவிகளை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மாண்புமிகு இந்திய உச்சநீதிமன்றம் இந்த திட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிறது. மாண்புமிகு இந்திய உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் அடிப்படையில் அரசாங்கங்கள் இந்த அமைப்பினை உருவாக்கி இருக்கிறது. நமது மாவட்டத்தை பொறுத்தவரையில் மாண்புமிகு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் சமூக நலத்துறையினுடன் இணைந்து இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. 24 மணி நேரமும் இது செயல்படுகிறது. இந்த அமைப்பின் செயல்பாடுகளை புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தினுடைய நெறிப்படுத்தலின்படி தான் இந்த அமைப்பு செயல்படுகிறது. இதுக்கு தனியாக ஸ்டாஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் வச்சு கொடுத்துருக்குறாங்க. சமூக நலத்துறை வந்து இதுக்கு வந்து இதோட செயல்பாடுகளை கண்காணித்தாலும் மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றமும் மாண்புமிகு உயர் நீதிமன்றங்களும் வழங்கும் இந்த தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதன்படியான பாதுகாப்புகளை உறுதி செய்வதற்கும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையம் தான் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை தங்களுக்கு தகவலுக்காக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் ஆம்புலன்ஸும் வரும், வேறு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் வரும், எல்லாருமே. அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து இங்கே போகணுமா, அங்கே போகணுமா, இதை போலீஸை தொடர்பு கொள்ளணுமா, அல்லது சமூக நலத்துறையை தொடர்பு கொள்ளணுமா அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும் இல்லையா. இப்போ ஒரு பெண்ணை வீட்டை விட்டு விரட்டி விட்டுறாங்க, எங்கே தங்க வைப்பீங்க? லாட்ஜில் போய் தங்க வைக்க முடியுமா? சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லையா. அந்த பாதுகாப்பு கொடுத்து அந்த பாதுகாப்பு இல்லங்கள் இருக்கு இல்லையா, அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? சமூக நலத்துறைக்கு அந்த இடம் இருக்குது. அவங்களுக்கு பாதுகாப்பு இமீடியட்டாக வேணும்ல, அப்போ அவசர போலீஸ் 100 கூப்பிடலாம், போலீஸை கூப்பிடலாம் இல்லையா. இப்போ காயம் இருக்குது, தீ காயம் இருக்குது, வெட்டு காயம் இருக்குது, அடித்து போட்டு கொடுமைப்படுத்தி உடம்பெல்லாம் இருக்குது, இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். 108 ஆம்புலன்ஸ் இருக்குது, நேராக கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இலவச மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கணும்னு சொல்லி இந்த திட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு, காயமடைந்த பெண்ணுக்கு மருத்துவ சிகிச்சைகள் கொடுத்து அவங்கள மீட்கணும். அது மட்டும் போதுமா? உடல் இருக்கிற காயத்தை தீர்த்தா போதுமா? சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கணும். அந்த அதிர்ச்சியிலிருந்து மனவியல் ரீதியாக அவங்களுக்கு வந்து உளவியல் சிகிச்சை கொடுத்து அவங்கள வந்து மீட்கணும், அந்த அதிர்ச்சியிலிருந்து மீட்கணும். இது போன்ற அனைத்து விதமான ஒவ்வொரு துறைகளின் செயல்பாடுகளும் ஒருங்கிணைத்து செயல்படுவது தான் ஒன் ஸ்டாப் சென்டர். ஒரு நிறுத்தத்தில் இந்த மையம் செயல்படுகிறது என்று பொருள் கொள்கிறேன்.
ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்கிறாங்க, ஆனால் வேலை செய்யும் போது ஆண்களுக்கு அதிக பணமோ பெண்களுக்கு குறைந்த பணமோ கொடுக்குறாங்க, அது ஏன்?
நீங்கள் சொல்கிற இந்த கேள்வியில் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குது. ஆணும் பெண்ணும் சமம்தான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான ஊதியங்கள் பல இடங்களில் கொடுக்கப்படுது. இப்போ கூட உங்கள் கூட உங்கள் சார் வந்திருக்கிறாரு, மேடம் வந்திருக்காங்க, ரெண்டு பேருக்கு சம்பளத்தில் ஏதாவது வேறுபாடு இருக்குதா? இல்லை, சமமான சம்பளம் தான். நீதிபதிகள், ஆண் நீதிபதிகளும் இருக்கிறாங்க, பெண் நீதிபதிகளும் இருக்கிறாங்க. ஒரே நிலையில் இருக்கக்கூடிய ஆண் நீதிபதிக்கும் பெண் நீதிபதிக்கும் ஒரே விதமான சம்பளம் தான். மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு சொல்கிற டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆணும் இருக்கிறாங்க, பெண்ணும் இருக்கிறாங்க. அதே நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சம சம்பளம் தான். ஆசிரியர்களுக்கும் அதே தான். அனைத்து துறையை சேர்ந்தவர்களுக்கும் சம்பளம் என்பது சட்டம் நிர்ணயித்தபடி இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த குறைபாடு எங்கே வருதுன்னா, லேபரர் தொழிலாளர்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஒரு கட்டடம் கட்டும்போது வந்து சித்தாள்னு ஒரு பெண்மணி வந்து பணிபுரிவாங்க, நிமிந்தாள்னு சொல்லுவாங்க இல்லை பெரியாள்னு சொல்லுவாங்க. அந்த நிமிந்தாள் வந்து மேலே சாரத்துலலாம் ஏறி மேலே உட்காந்து இங்கேருந்து நம்ம நீங்கள் தூக்கி போடுற செங்கலை, தட் மீன்ஸ் பெண்கள் தூக்கி போடுற செங்கலை அவங்க மேலேருந்து பிடிச்சி அந்த உடல் பலம், அந்த மசில் பவர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த உடல் பலம் வந்து அதிகமாக உபயோகப்படக்கூடிய இடங்களில் ஆண்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுக்கப்பட்டு வந்தது பெண்களுக்கு. ஆனால் அதே வேலையை இன்னைக்கு பெண்களும் சமமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த ஆண் பார்க்குற அதே வேலையை பெண்ணும் பார்க்கும்போது சம ஊதியம் தான் கொடுக்கணும், அதில் பாரபட்சம் இருக்கக்கூடாது, சட்டம் அதைத்தான் வலியுறுத்துகிறது. நடைமுறையில் வந்து அந்த குறைபாடுகள் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணலான்னா, அன்ஆர்கனைஸ்டு செக்டார் என்று சொல்லக்கூடிய, அதாவது முறை சாராத அந்த தொழில்முறை சார்ந்த இதை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர் நலத்துறையை அணுகி அங்கேயும் வந்து அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் எல்லாமே வச்சுருக்கிறாங்க. அந்த தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகளிடம் புகார் கொடுக்கலாம், அதை ஒரு குறையாக கொண்டு வந்து அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். அதுக்கு எந்த அதிகாரிகளை தொடர்பு கொள்ளணும், எந்த இதில் நடவடிக்கை எடுக்கணுன்ற அந்த பேசிக் சட்டம் எங்களுக்கு தெரியலைங்க, எங்கே போகணும் தெரியலங்கன்னு சொல்லி யாராவது நினச்சாங்கன்னா மாவட்ட சட்டப்பணிகள் இணையத்துலேயோ, உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய தாலுகாக்களில் செயல்படும் நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வட்ட சட்டப்பணிகள் குழுவிலையோ அணுகி உங்கள் குறையை வந்து பொதுமக்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களாகிய பொதுமக்கள் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு எந்த துறையை அணுகலாம், எந்த அதிகாரி மூலமாக வந்து சம ஊதியம் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கலாம், தொழிலாளர் நல சட்டத்திலேயோ வேறு வரையறுக்கப்பட்ட சட்டங்களில் உள்ள அந்த உரிமைகளை மீட்டுக் கொடுப்பதற்கு சட்டப்பணிகள் ஆணையம் உதவி செய்து கொண்டிருக்கிறது, உதவி செய்ய தயாராக இருக்கிறது. சட்டப்பணிகள் ஆணையத்தை நாடுங்கள்.
இப்போ நீங்கள்லாம் கான்ஸ்டியூஷன், இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து அந்த பார்ட் 3 பார்ட் 4 கான்ஸ்டியூஷனில் அதாவது அடிப்படை உரிமைகள்
ஸ்டேட் பாலிசி எனக்கு நெறிமுறை உறுத்தும் கொள்கை
அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பேசிக் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 39 அதில் சொல்லியிருப்பாங்க, சப் கிளாஸ் 4 சொல்லியிருப்பாங்க, பெண்ணுக்கும் சம ஊதியம் தான் கொடுக்கணும். அதில் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா அவங்களுடைய வயது, உடல் திறன், வேலையில் இருக்கக்கூடிய அந்த திறனுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும். வேலை பழு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறன் இருக்கும், அதை பொறுத்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஐயா சொன்ன அதே விஷயத்தோடு இதையும் சேர்த்து படிச்சுட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சிவில் வழக்கு என்றால் என்ன ஐயா?
சட்டம் ஒரு செயலை செய் என்று சொல்வதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று சொல்லும் செயலை செய்யக்கூடாது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரெண்டுமே வந்து அஃபன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் ராங், வாட் இஸ் அஃபன்ஸ், வாட் இஸ் கிரைம்னு சொல்லும்போது இந்த குற்றம் என்று ஒரு செயலை சட்டம் வரையறுக்கிறது அல்லவா. அந்த குற்றம் என்று வரையறுக்கக்கூடிய சட்டம் குற்றவியல் சட்டம், குற்றம் சார்ந்த சட்டம், அது கிரிமினல் ஆக்ஷன் என்று சொல்கிறார்கள். அதுவே சிவில் ரேங்குன்னு சொல்லுவாங்க, டார்ஷியஸ் லயபிலிட்டி என்று சொல்லக்கூடிய தீங்கியல் சட்டம் என்று அதை தனியாக பகுத்து சொல்கிறார்கள். ஒரு ஆள் அடிச்சிடறாரு, அடித்ததுக்கு வந்து குற்றச்செயல் அது, அது கிரிமினல் கேஸ்ன்னு சொல்கிறோம். அடித்ததுனால பல்லு உடஞ்சிருச்சு, பல்லு உடைச்சதுக்கு அவருக்கு கிரிமினல் கேஸ் போட்டாங்க, பல்லு பறிபோனவருக்கு என்ன பரிகாரம் இருக்குது, காம்பன்சேஷன் கொடுக்கணும் இல்லையா, இழப்பீடு கொடுக்கணும் இல்லையா. அந்த இழப்பீடை கேட்கறதுக்கு எந்த நீதிமன்றத்தை அணுகுனா சிவில் உரிமையியல் நீதிமன்றங்களை நாட வேண்டும். அங்கே வழக்கு தொடுத்து இந்த பல்லு போச்சு, இந்த பல்லுனால எவ்வளவு காலமும், இப்போ இவருக்கு வயசு 22 நிரந்தர ஊனமாயிருது, அது பல்லு போனதுனால கடிச்சு சாப்பிட முடியல, அப்புறம் வந்து வேற ஒரு 50 வயசுக்காரருக்கு சுகர் இருக்குது, பல்லு போயிருச்சுன்னா பல்லோட அந்த ஸ்டெபிலிட்டி போய் பல பிரச்சனைகள் அவருக்கு வரும். இப்போ மருத்துவ ரீதியாக வந்து அவர்களுக்கு வரக்கூடிய அந்த இழப்புகள் இருக்குல்ல, அது ஈடு செய்கிறதுக்கு வந்து அந்த இழப்பீடு கேட்குறோம் இல்லையா, அது ஒரு உரிமை. அந்த உரிமையை கோரி பெறக்கூடிய அந்த வழக்கு நடைமுறை இருக்கு இல்லையா, அது சிவில் கேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி வந்து அந்த அந்த ராங் ஒன்று ஒரு ஒரு குற்றச்செயல் என்று வரையறுக்கப்பட்ட ஒரு செயலுக்கு இழப்பீடு கேட்கக்கூடிய அது உரிமை சார்ந்த வழக்கு அப்படின்னு வச்சுக்கிறலாம். சொத்து சார்ந்த விஷயங்களை உரிமை சார்ந்த வழக்குன்னு வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கிரிமினல் சாராத எல்லாமே சிவில் அப்படின்னு வச்சுக்கலாம். குற்றம் சாராத விஷயங்கள் அனைத்துமே உரிமை சார்ந்த விஷயங்கள், அது தொடர்பான வழக்குகள் அனைத்துமே உரிமையியல் வழக்குகள் அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக பொருள் எடுத்துக்கோங்க. இன்னும் சட்டமானவர்களுக்குன்னு இன்னும் வேற மாதிரி நாங்கள் விளக்கி சொல்லுவோம், உங்களுக்கு இது போதுமானது.
ஒரு வழக்கு நடக்கிறப்போ ஜாமீன் கொடுங்க அப்படின்றாங்க, அப்போ ஜாமீன்னா என்ன ஐயா?
நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணமே சிவில் கேஸு கிரிமினல் கேஸு, இப்போ ஜாமீனுங்கிறது கிரிமினல் கேஸ் தொடர்பானது, குற்ற வழக்குகள் தொடர்புடையது. முதல்ல கைதுன்னு ஒன்று இருக்கணும், அரெஸ்ட்னு சொல்லக்கூடியது. அந்த கைது பண்ணி யார் போடுவா, காவல் அதிகாரிகள் அல்லது சட்டப்படி அதிகாரம் படுத்த அதிகாரிகள். ஒரு நபரோட ஒரு மனிதனுடைய அந்த அடிப்படை உரிமைகள் நம்ம பேசிட்டே வந்தோமே, அடிப்படை உரிமைகளை முடக்கும் விதமாக அவரை வந்து கைது பண்ணி சிறையில் அடைக்கக்கூடிய அந்த சம்பவம், கைது செய்து சிறையில் அடைத்தல் அப்படின்னு சொல்லி வருது. அது நீதிமன்றம் மூலமாக நடக்கும்போது நீதிமன்ற காவல் அப்படின்னு வருது. இது மாதிரி நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நபர் அந்த காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டு அவரை வந்து வெளியே கொண்டு வரணும்னா ஒரு நடைமுறை இருக்குது இல்லையா, அது வந்து ஜாமீன் பெயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜாமீன் பெறக்கூடிய நடைமுறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிரிமினல் கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா, குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு நபரும் கண்டிப்பாக நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் தான் அந்த நபர் இருக்க வேண்டும் சொல்லுது. எப்போ வரைக்கும்? அந்த வழக்கு உண்மையிலே அவர் குற்றவாளியாக நிரபராதியான்னு முடிவு பண்ணுற வரைக்கும், அந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு பிறப்பிக்கப்படும் வரைக்கும் அவர் வந்து நீதிமன்ற காவலில் இருக்க வேண்டும். அதுதான் சட்டத்தின் தேவை. அப்போ நீதிமன்ற காவலுக்கு எப்படி கொண்டு வர்றது? அரெஸ்ட் பண்ணுறது, ரிமாண்ட் பண்ணுறதுன்னு சொல்லணும்னா நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துறது, ஜெயிலில் கொண்டு போய் அடைக்கிறது. நம்ம காமன் மேன் லாங்குவேஜில் இப்படி தான் சொல்லிக்கணும். ஒரு சராசரி மனிதனின் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த மாதிரி சிறையில் அடைக்கிறது. சிறையில் இருக்கும் நபரை அந்த உத்தரவிலிருந்து, அதாவது அந்த சிறைப்படுத்திய உத்தரவை ரத்து செய்து, அது நிறுத்தி வைத்து அந்த நபரை வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த நடைமுறையை ஜாமீன் என்று எடுத்துக்கொள்ளலாம். சரிதானா? பிணையில் வருதல் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு வந்து ஜாமீன்னா இன்னும் ஒன்று வச்சுக்கலாம், பிணையம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க, அதாவது செக்யூரிட்டி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. இந்த நபரை வெளியே விட்டிங்கன்னா நான் பார்த்துக்கிறேங்க, அவன் மேலே குற்றச்செயலில் ஈடுபடாமல் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடாமல் பெங்களூருக்கோ இல்லை இந்த பக்கம் வந்து கன்னியாகுமரிக்கோ ஓடி போயிடாமல் இல்லை கேரளாவுக்கு ஓடி போயிடாமல் நான் பார்த்துக்கிறேங்க, அவன் சிங்கப்பூருக்கு போகாமல் நான் பார்த்துக்கிறேங்க, போனாலும் கேஸ் விசாரணைக்கு நான் கொண்டு வந்து ஆஜர்படுத்துகிறேங்க. குற்ற வழக்கு போட்டாச்சுன்னா என்ன இருக்கணும்? அவர் இங்கே இருக்கணும், நீதிமன்றத்துக்கு ஆஜராகணும், தேவைப்படுறப்போ நீதிமன்றத்தில் ஆஜராகணும், வழக்கு விசாரணையை சந்திக்கணும், வழக்கு விசாரணை குந்தகம் ஏற்படுத்தக்கூடாது, மேற்கொண்டு எந்த குற்றச்செயலையும் ஈடுபடக்கூடாது. அது மட்டும் இல்லை, புகார் கொடுத்த நபர்களையும் சாட்சிகளையும் கலைச்சிடக்கூடாது, மிரட்டிடக்கூடாது இல்லையா? ஒரு பாரபட்சமற்ற சரியான நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றால் இந்த நிபந்தனைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அப்போ அந்த நபரை வந்து அந்த மாதிரிலாம் செய்யாமல் நான் பார்த்துக்கிறேன்னு ரெண்டு பேர் வந்து நிற்பாங்க இல்லையா, ரெண்டு பேரும் ஒரு நபரை வந்து நிற்கிறாங்களே, அவங்க தான் பிணையதாரர்கள்னு சொல்கிறோம், ஜாமீன்தாரர்கள்னு சொல்கிறோம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா?
புதுக்கோட்டை மாவட்டம் கைக்குறிச்சியில் அமைந்திருக்கும் மாவட்ட அரசு மாதிரி பள்ளியினுடைய மாணவர்கள் அனைவரும் மணியானவர்கள். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம்தான் நீங்கள். நீங்கள் தொகுத்து கொடுத்த வினாக்களை பார்த்தால் எங்களுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. நாகரிகம் கருதி சில கேள்விகளை நாங்களே தவிர்த்திருக்கிறோம். நீங்கள் கேட்ட கேள்விகள் அவ்வளவு நுணுக்கம் சார்ந்தவை, நாகரிகம் அற்ற கேள்விகள் அல்ல, நுணுக்கமான கேள்விகள். அந்த கேள்வி அது போன்ற சிந்தனை திறன் வருவதே உச்சகட்ட ஒரு அறிவினுடைய வெளிப்பாடு என்று நான் கருதுகிறேன். நீங்கள் அனைவருமே மிக அறமான அறிவு திறன் கொண்டவர்களாக இருப்பது பெரும் மகிழ்வாக இருக்கிறது. மிக அழகாக பொதுமக்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் உங்களது கேள்விகள் அனைத்துமே நுட்பமாக அமைந்திருந்தது. மகிழ்வுடன் நாங்கள் எங்களது அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினுடைய தலைவரும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதியுமாகிய அம்மா திருமதி ஜி சுபத்ரா தேவி அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி அல்லது கல்லூரி மாணவர்களுடன் சட்ட விழிப்புணர்வு உரையாடல் நிகழ்வினை வானொலி அல்லது தொலைக்காட்சி வாயிலாக நிகழ்த்த வேண்டும் என்று மாண்புமிகு தேசிய சட்டப்பணிகள் ஆணையமும் மாண்புமிகு மாநில சட்டப்பணிகள் ஆணையமும் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த உத்தரவினை நிறைவேற்றும் விதமாக மாணவ செல்வங்களாகிய உங்களை இந்த தருணத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்து எங்களுடன் உரையாடி பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பெரும் உதவியாக இருந்த மாவட்ட அரசு மாதிரி பள்ளி கைக்குறிச்சியினுடைய தலைமை ஆசிரியர் திரு பாண்டியன் அவர்களுக்கும், துணை தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், மற்றும் இந்த மாணவர்களினுடைய வகுப்பு ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்வில் பங்கேற்ற மாணவ மணிகள் அனைவருக்கும் எங்களது அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வினை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வாக வெளிப்படுத்தவிருக்கும் புதுகை பண்பலை நிறுவனத்தாருக்கும், அதன் செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்களுக்கும், புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய பி பட்டியல் வழக்கறிஞர் திருமதி பாண்டிச்செல்வி அவர்களுக்கும், புதுக்கோட்டை மாவட்ட குற்ற வழக்கு எதிர்வாத சட்ட உதவி அமைப்பினுடைய உதவி சட்ட அதிகாரி திருமதி ஆர் யசோதா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் சார்பில் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்வினை கேட்டு பயனடையும் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற அரிய சட்ட தகவல்களுடன் கலந்துரையாடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தினுடைய செயலாளரும் மூத்த சிவில் நீதிபதியுமாகிய இ ராஜேந்திர கண்ணன். நன்றி, வணக்கம்.
புதுக்கோட்டை மாவட்ட அரசு மாதிரி பள்ளியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம்.
படிப்பு மட்டும் இல்லாமல் சட்டத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறேங்காக இந்த சட்டப்பணி ஆணையத்திற்கு நாங்கள் வந்தோம். சட்டத்தை மட்டும் இல்லாமல் சட்டம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற ஒரு வாய்ப்பை அளித்த தலைமை ஆசிரியருக்கும் பள்ளி அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டம் சார்ந்த எங்களின் கேள்விகளுக்கு விரிவாகவும் தெளிவாகவும் விளக்கம் அளித்த மாண்புமிகு நீதிபதி ஐயா அவர்களுக்கும் வழக்குரைஞர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் அனைத்து மாணவர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சட்டம் சார்ந்த தகவல்களை நாங்கள் தெரிந்து கொண்டதை போல பொதுமக்களுக்கும் கொண்டு சேர்க்கும் புதுகை பண்பலைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பள்ளி மாணவர்கள் தாங்க படிப்பு மட்டும் இல்லாமல் சட்டத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுக்கோட்டை சட்டப்பணிகள் ஆணையத்திற்கு வந்து பல கேள்விகளை கேட்டு அதற்கான வகையில் நீதிபதி ஐயாவும் வழக்கறிஞர்களும் விளக்கமான பதில்களையும் அவர்களை கேட்க கேட்க உற்சாகத்தோடையும் அந்த கேள்விக்கான பதிலையும் வந்து சொன்னாங்க. அதேபோல் மாணவர்களும் வந்து சளைக்காமல் பல கேள்விகளையும் வந்து கேட்டாங்க. இந்த தருணம் வந்து அவங்களுக்கு வந்து பல தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அடுத்தவங்களுக்கும் இதை சொல்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. இது சட்டத்தின் தகவல்களை நாட்டில் உள்ள அனைவருமே அறிந்து கொள்ளும் விதமாக தெரிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. இது போன்ற ஒரு பல நிகழ்வுகள் நடைபெறதுனால சட்டத்தோட விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வந்து போகுது. அதனால் அவங்களுக்கும் இது பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது போன்ற நிகழ்வுகள் ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு பெரிய ஒரு வழிகாட்டுதல் செய்தாருக்கு. நமது பள்ளிக்கும் நமது புதுகை பண்பலை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ளும். அதே போல் இது பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் பொறுமையுடன் அமைதியாகவும் அதே நேரத்தில் பல கேள்விகளுக்கு சிறப்பான வகையில் பதில் கொடுத்த நீதிபதி ஐயாவுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நேர்களே, இதுவரை சட்டங்களும் அதன் விதிமுறைகளும் என்ற தலைப்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல அருமையான தகவல்களை வழங்கிய புதுக்கோட்டை கைக்குறிச்சி அரசு மாதிரி பள்ளி மாணவர்களுக்கும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலாளர் மற்றும் மூத்த சிவில் நீதிபதியுமான மாண்பமை இ ராஜேந்திர கண்ணன் அவர்களுக்கும் இவர்களுடன் இணைந்து உரையாடிய நமது புதுகை பண்பலையின் மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்களுக்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077959 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.